நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் புலவர் வேகை முத்து அவர்களே.
வணக்கம்மா.
பாரதியின் செல்லம்மா என்ற நூல் தொடர்பில் உங்களோடு உரையாடலாம் என்று நினைத்தேன். என்றால் பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி உங்களோடு அந்த நூல் குறித்து உரையாடுவது பொருத்தமாக இருக்கும். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா, இப்போ நிறைய பேர் வந்து பாரதியை பற்றி எழுதியிருப்பார்கள், அதற்குள் செல்லம்மா வந்திருப்பார். ஆனால் நீங்கள் செல்லம்மாவை பற்றி தனியாக இந்த நூலில் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். அப்படி எழுதியதற்கு என்ன முக்கியமான காரணம்?
அருமையான கேள்வி. பாரதி உலகமாக அதை யாரும் மறுக்கூடாது, மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. உலகமாக கவிஞனாக பாரதி இருந்தாலும் அது அவருக்கு எளிது. ஒரு கவிஞனுக்கு எல்லாமே எளிதான். வாழ்க்கை என்பது அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. பணத்தை பற்றி பொருள் வேண்டும், பொருள் வேண்டும் அந்த எண்ணமெல்லாம் இருக்காது. அது கவிஞனுக்குள்ள இயல்பு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பயணித்த செல்லம்மா இவ்வளவு வறுமை அனுபவித்தார், இவ்வளவு வறுமையின் தீக்கலர்கள் அவரை வாக்கின. ஒரு பெரிய கோபுரம் இருக்கிறது என்றால் அங்கே அடித்தளம் இருக்கிறது, அதை யாரும் பார்ப்பதில்லை. அது போல பாரதி உலகமகா கவிஞனாக ஆன்மீகத்தில் உன்னதமான இலக்கியங்களை, ஆன்மீக இலக்கியங்களை, உலகம் புகழும் கண்ணன் பாட்டு, கண்ணம்மா பாட்டு, இவற்றையெல்லாம் படைப்பதற்கு காரணமாக இருந்தவர் செல்லம்மா. பாரதி நமக்கு தந்தவரே செல்லம்மா தான். அவர் காகிதத்தில் எழுதி போட்டு போயிடுவான், தேசிக்கிற நடி செல்லம்மா நீ பெண்குலத்தின் வெற்றியீடு என்று பாரதி பாடியிருக்கிறார். அவ்வளவு உயர்வு செல்லம்மாளுக்கு கொடுத்தான். அந்த செல்லம்மாள் அந்த உயர்வு பெறுவதற்கு காரணம் அவருடைய கவிதைகளை எல்லாம் அவள் தேடி தேடி அதை தேய்த்து பாதுகாத்து தந்தவள், இந்த உலகத்தில் தந்தவள். அது மட்டுமல்லம்மா, நூற்றாண்டு விழா கொண்டாடும் பெயர் பெற்ற மகான்களில் மகாத்மா காந்தி ஒருவர். அவருடைய துணைவியார் கஸ்தூரிபாய் அவரை போலவே வணங்கத்தக்கவர். அதை போல நூற்றாண்டு விழா கொண்டாடும் மகா கவிஞர் பாரதியினுடைய துணைவி செல்லம்மாள் வணங்கத்தக்கவள், வாழ்த்தத்தக்கவள், போற்றத்தக்கவள்.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது ஐயா உங்களது நோக்கம் புரிகின்றது. ஆனால் இந்த நூலை நான் படித்த போது அதில் தென்பட்ட ஒரு அம்சம் எப்படி என்றால், செல்லம்மா தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழாமல் எது நடந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் அவர் அது கணவனுக்காக என்று சொல்லி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா. தனக்கென்று எதுவுமே அவர் கேட்கவில்லை. கணவன் அவரை எப்படி நடத்தினாலும் அதை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இது வந்து அவர் பெண் அடிமைத்தனத்துக்கு துணை போனதாக நீங்கள் பார்க்கவில்லையா?
அதாவது விருப்பமின்றி வலுக்கட்டாயமாக பெண்களை ஒரு பணியில் ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தினால் அதை அடிமைத்தனம். பாரதி சொல்லாமலே விரும்பி ஏற்றுக்கொண்டவள், அவனுக்கு சேவை புரியவில்லை. இது எப்படி அடிமைத்தனம் என்று சொல்ல முடியும்?
ஒரு இடத்தில் அறைவதாக கூட நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஐயா இல்லையா, அந்த இடத்தில் கூட அவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்.
அது தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். அவர் குளித்து முடித்து விட்டு அந்த முன் தாழ்வாரத்திற்கு வருகிறார். அப்போது அவரை பார்ப்பதற்கு பொட்டல் புதிலிருந்து ஒரு ஐந்து ஆறு இஸ்லாம் நண்பர்கள் திடீரென்று வந்து நின்றார்கள். செல்லம்மா அதோ அவர்கள் வந்து விட்டார்கள் எழுபோடு என்று அவனை அறியாமல் சொல்லுகிறார். செல்லம்மாள் கையை பிசைகிறார். வீட்டிலே அவருக்கு மட்டும்தானே வைத்திருக்கிறோம், இந்த ஆறு பேரும் எப்படி அவர்களுக்கு பரிமாற முடியும் என்று எண்ணிக்கொண்டு, ஏங்க அவளெல்லாம் வராங்களா சாப்பிடன்னு அவளை அறியாமலே கேட்டான். பாரதிக்கு அவனை அறிய அவள் முன்கோபி இல்லை. அதுக்கு காரணம் பாரதியின் முன்கோபம். அவனை அறியாமலேயே செல்லம்மாளை கணக்கிலே அறிந்து விட்டான். என்ன கேட்கிறாங்க, அதிலே தன்னுடைய தவறும் இருக்கிறது என்பதை செல்லம்மா புரிந்து கொண்டார். இதுதான் இல்லாத வாழ்வில் எது நடந்தாலும் அதில் தன்னுடைய தவறு இருக்கிறதா என்று அவனும் நினைக்க வேண்டும், பொண்ணும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் பின்னர் அமைதி உண்டாகும், புயலுக்கு பின் என்பது என்னுடைய கருத்து.
சரி ஐயா, அது உங்களுடைய கருத்து. நாம் அதற்குள் அதிகம் செல்லாமல் அடுத்த விடயத்துக்கு வருவோம். அதாவது பாரதியை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன, திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, நிறைய ஆக்கங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றிலுமே செல்லம்மாளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லையா. ஆனால் நீங்கள் உங்களுடைய நூலில் சொல்லியிருக்கின்ற செல்லம்மாவுக்கும் அல்லது நீங்கள் பார்க்கின்ற செல்லம்மாவுக்கும் ஏற்கனவே அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள்? அல்லது உங்களது நூலில் இருக்கின்ற செல்லம்மா அல்லது நீங்கள் பார்க்கின்ற செல்லம்மா மற்றவற்றிலிருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிறார் என்று சொல்லுங்கள்.
பாரதியை பற்றி செல்லம்மாவை பற்றியும் திரைப்படம் வந்திருக்கிறது. பல அறிஞர் பெருமக்கள் ஆழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். நான் கடையத்தை சேர்ந்தவன். சத்திரவயிறு பள்ளி என்ற பள்ளியில் தான் நான் 33 ஆண்டுகள் பணியாற்றியவன். வரும்போதும் போகும்போதும் செல்லம்மாளின் வீட்டு வழியே அந்த பழைய கிராமம் ஏற்படும் அக்கரகாரத்தின் வழியாகத்தான் நான் பேருந்து நிலையத்திற்க வர வேண்டும். அப்போதெல்லாம் பாரதி வாழ்ந்த செல்லம்மாள் பிறந்த அந்த வீட்டை நான் கடந்து செல்லும்போது பூரண நிலவாய் செல்லம்மான் நினைவு என் உள்ளத்தில் நிரம்பி இருக்கும். நான் யதார்த்தமாக உண்மையிலேயே செல்லம்மாளை கண்டு தரிசித்தவன். 1954-55 நான் அவர்களை அந்த வீட்டு முன்தள தாழ்வாரத்தில் நின்று கொண்டு வெண்மையான உடையில் அந்த அம்மா நின்று கொண்டிருந்ததை நேரில் பார்த்தவர். ஆகவே மற்றவர்கள் பார்த்ததற்கும் நான் பார்த்த அந்த பார்வைக்கும் வித்தியாசம் உண்டாளவா? அப்படியே என் உள்ளத்தில் அந்த செல்லம்மாவை பற்றிய அந்த அம்மா அவங்களை பற்றிய எண்ணம் அப்படியே பசுமரத்தாய் போல பயந்து விட்ட அம்மா. அதனால நான் எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய எழுதுகோள் செல்லம்மாவை பற்றியே நான் ஓட்டமிட்டேன் ஓடியேன் என்றால் சொல்ல வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பாரதியின் செல்லம்மா என்ற நூலை எழுதியிருக்கும் புலவர் வேகைமுத்து அவர்கள். இப்ப வந்து இந்த நூலில் நீங்கள் எழுதிய விடயங்களுக்குரிய ஆதாரங்களை நீங்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள்? ஐயா, நேரடியாக அவரோடு பேசும் சந்தர்ப்பம் கிடைத்ததா அல்லது வேறு எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்?
நான் கண்டேன். அவங்ககிட்ட பேசும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அவர்கள் பேசவும் விரும்பவில்லை, பார்த்து கொண்டே இருப்பார்கள். நோயை பெற்றிருந்தாங்க. அந்த ஆண்டிலே 55 அவங்க இயற்கை எழுதினார்கள். ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், செல்லம்மாள் பாரதியினுடைய மூத்த புதல்வி தங்கம்மாள் பாரதி அவங்களும் 1954-55 அந்த ஆண்டிலே அங்கே வாழ்ந்தார்கள். அப்போது தங்கம்மாள் பாரதியுடைய மகன் மோகன் பாரதி என்னோடு கடையும் சத்திர உயர்நிலைப்பள்ளியில் படித்தான். நெருங்கி பழகினோம். அதனால அது ஒரு முக்கியமான ஆதாரம். கடை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாரதியை பற்றி பேசிக்கொண்டது, அவருடைய கேட்டிருந்த செய்திகள், இவை எல்லாமே இந்த நூலுக்கு ஆதாரம்.
பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி ஒரு கேள்வி. நீங்கள் செல்லம்மாள் பற்றி எழுதியிருந்தாலும் அதில் பெரும்பாலான பகுதி பாரதியார் பற்றியும் அந்த நூலில் வருகின்றபடியால், இப்போ பாரதி வந்து மகாகவி என்று சொல்ல முடியாது, அவர் வந்து சிறந்த கவிஞர் அப்படி என்று ஒரு சர்ச்சை எப்போதுமே தொடர்வதுண்டு. குறிப்பாக கபிலர், ரவ்வை, இளங்கோ, கம்பர் இவர்களோடு அவரை ஒப்பிட முடியாது என்று சொல்லி எல்லாம் ஒரு சர்ச்சை இருக்கின்றது. இதெல்லாவற்றையும் தாண்டி சமகால இலக்கிய உலகில் பாரதியின் இடம் எதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
தற்கால கவிஞர்கள் யாராலும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடம் என்பது உறுதி. காரணம் என்னவென்றால், அவன் மரபு இலக்கியங்களை முதலில் தொட்டால் அவன் மனம் அதில் ஈர்க்கப்படவில்லை. தன் உணர்ச்சிகளுக்கு முதன்மை தந்தான். அவனித்தரமான தன்னுடைய கருத்துக்களை அதில் பதிய வைத்திருந்தான். ஆகவே அவனையும் அறியாமல் பெண்பா, ஆதரியம், வஞ்சி கழிப்பா என்ற யாப்பு தலைகளை விட்டு நீங்கி அந்த உணர்ச்சியின் வழியே அவன் பாடல்களை படைத்தான். பின்னாளில் உருவாக்கப்பட்ட புது கவிதை, வசன கவிதை இவற்றுக்கெல்லாம் பாரதி ஒரு முன்னோடியாக தெரிந்தான். ஏன், இந்த கால கவிஞர்களுக்கும் புது கவிதை பாடியவர்களுக்கும் இந்த கால புலவர்களுக்கும் பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தவனை பாடுகிறான். அது என்னுடைய கருத்து. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், ஒரு இடத்தில் வசன கவிதையில் மலர் கூறுகிறது, வண்டு தேன் உள்ளவரில் நான் இதை தருவேன். காந்தம் கூறுகிறேன், இரும்பு என் பக்கத்தில் வந்தால் நான் அதை தீண்டேன் என்று சொல்கிறேன். ஆனால் இயற்கை தெய்வம் சொல்லுகிறது, மலரில் உள்ள தேன் மலருக்கு குறித்தல்ல, அது வண்டினை கூறியது. இரும்பினை காந்தம் கவரவில்லை என்றால் அது காந்தம் அன்று, கருங்கல். நெருப்பில் வேகாத மரம் இல்லை, காதலில் வேகாத கண்ணு நெஞ்சில்லை, காதல் செய்வேன் உலகத்தில் என்று ஒரு கவிதையிலே ஒரு வசனங்க விருதை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அவர் 1919-20 ஆண்டுகளில் பாடியவையாக இருக்கலாம். கடையத்தில் வாழ்ந்த போதும் இந்த புது கவிதைகள், வசன கவிதைகள் இருக்கலாம். நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அவன் கண்டதை எழுதினான். இயற்கையோடு இணைந்து அதில் காணலாகும் ஒரு தெய்வீக அழகை அவனைப் போல யாரும் கண்டதில்லை. அதனால் தான் சொல்கிறேன், பாரதியின் இடத்தை தற்கால கவிஞர்கள் யாரும் எட்டி பிடிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து.
சரி ஐயா, நிறைவாக உங்களை பற்றி, நீங்கள் 35 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறீர்கள், கடிதத்தைச் சேர்ந்தவர், பாரதியின் செல்லம்மா என்ற நூலை எழுதியிருக்கிறீர்கள், நீங்கள் இனிமேலும் ஏதாவது புத்தகங்களை வெளியிட இருக்கின்றீர்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் கவியரங்குகள் பட்டிமன்றங்கள் போய் காலத்தை கழித்து விட்டேன், நான் பணியாற்றிய காலத்தில் அதெல்லாம் பயனில்லை என்று நான் உணர்ந்தேன். எழுத வேண்டும் என்று ஆவல் இருந்தது. இதனால் நான் வாழ்கின்ற ஒரு கிராமம், நான் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நான் எப்போதாவது வாழ்த்து மடல்கள் எழுதுவேன், திருமண வாழ்த்துகள், பாராட்டு மடல்கள் எழுதுவேன், பிரிவு சார பாதவிகள் எழுதுவேன், இப்படிதான் எழுதிக்கொண்டே இருந்தேன். இப்படியே எழுதி கொண்டிருந்தால் என்ன செய்வது? நமக்கு பிடித்த ஒன்றை நாம் தொட வேண்டும், எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் பாரதியின் நினைவும் பாரதியின் செல்லம்மாள் நினைவும் என்னுடைய ஓங்கி செல்லம்மாள் அவருடைய உன்னதமான அந்த பெண்மை பெருங்குளங்கள், எட்டயபுரத்திலே ராஜா தோட்டத்தை பார்க்க போகின்ற பொழுது பாரதி அவள் தோல் மீது கை வைக்கிறார், தோல் மீது கை வைத்து நடந்து செல்கிறார் பாரதி. பெண்கள் அக்கம்பக்கத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்கள் சிரித்தால் கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஏறுபோல் பிடுநிலை போலும் தன் கணவரோடு இணைந்து பெருமிதமாக நடந்த செல்லமாவெல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். ஏன் இவளை பற்றி எழுதக்கூடாது, இந்த உன்னதமான பெண்மணியை என்ற எண்ணம் இன்னும் எழுந்தது. பாரதியின் செல்லம்மா தான் என்னுடைய முதல் படைப்பு. இப்போது புறநாதோச்ச நாடகங்களை எழுதிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடலையும் நாடகமாக உரையாடலில் நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நாடகத்தை முதலில் எழுதி பாடலை கடைசியில் வரைந்து அந்த பாடலின் பொருளையும் கடைசியில் எழுதி முடித்தேன். இதனுடைய நோக்கம் நம்முடைய உலகத்திற்கே தொன்மையான இலக்கியம் நம்முடைய புறநானூல். யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. எத்தனை 1000 ஆண்டுகள் என்று கூட வரையறுத்து சொல்ல முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. மனிதனுடைய சிந்தனை தோன்றிய முதல் நூல் நம்முடைய புறநானூல். அது நாட்டிலே மக்கள் நாவிலே நடமாட வேண்டும். அதனுடைய கடினமான நடையாக இருந்தாலும் அதில் உள்ள உட்பொருளை எல்லோருக்கும் உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தை நான் அயராமல் எழுதிக் கொண்டிருக்கிறேன். புறநாற்று நாடகங்கள் என்று அது என்னுடைய தொழில். இப்ப
மிக்க நன்றி உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும். உங்களது எழுத்து பணி தொடர வேண்டும், இன்னும் பல படைப்புகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி ஐயா.
ஆஸ்திரேலியா அரசு சார்ந்த எஸ்பிஎஸ் ரேடியோ தமிழ் ஒலிபரப்பு நேயர்களுக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் என்னை பேசுகின்ற உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே.
நிறைவாக பாரதியின் பிறந்த தினத்தை ஒட்டி அவர் எழுதிய பாடல்களில் ஒன்றை கேட்போம்.
என்னை கலித்தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னல் சிறு கிளிய கண்ணம்மா. பிள்ளை கனிய முத கண்ணம்மா பேசும் பொற்சித்திர அள்ளி அணைத்திடவே எல் முன்னே ஆடி வரும் தேரே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருத ஆவி தழுவிதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவிதடி உச்சித்தனை முகந்தால் கருவம் வளருதடி உச்சித்தனை முகர்ந்தால் கருவம் தான் கல்வெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உம்மத்தமாகுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா மத்தமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவம் என்றோ கண்ணம்மா என் கண்ணின் பாவம் என்றோ கண்ணம்மா என் கண்ணின் பாவம் என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ என் உயிர் நின்னதென்றோ என் உயிர் நின்னதென்றோ
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.